الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولي الصالحين أرحم الراحمين وأحكم الحاكمين وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் திருத்தூதர், எங்கள் தலைவர் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், அன்புக்கினிய தோழர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் சலாத்தும் சலாமும் சதா உண்டாகட்டுமாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுவுடைய முபாரக்கான கண்ணியமான இந்த வீட்டிலே, அவனது ஒரு இபாதத்திலே நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோம்பல் நமது இன்றைய சந்திப்பின் தலைப்பு இதுதான். சோம்பல் அது வேண்டாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோம்பல் என்றால் என்ன? சோம்பலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? சோம்பலின் தீய விளைவுகள், சோம்பல் வருவதற்கான காரணங்கள், சோம்பலை விரட்டியடிப்பதற்கான வழிகள், இது பற்றி நாம் படிப்பதற்கு இன்றைய இந்த ஹுத்துபாவின் பொழுதுகளை ஒதுக்க எத்தனிப்போம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல ஒரு விடயத்தை செய்வதற்கு இயலுமாக இருக்கும் போது அதனை செய்வதற்கு நாட்டமின்மை, இதற்கு பெயர் சோம்பல். நல்ல ஒரு விடயத்தை செய்வதற்கு முடியுமாக இருக்கிறது, முடியாமல் இல்லை, முடியும், உடல் இடம் கொடுக்கிறது, புத்தி இடம் கொடுக்கிறது, இப்படியாக இருக்கும் நிலையில் சந்தர்ப்பமும் வசதியாக அமைந்திருக்கிறது, இந்நிலையில் அதனை செய்வதற்கு மனதில் இடமில்லை, நாட்டமில்லை, விருப்பமில்லை, இதற்கு பெயர் சோம்பல். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, காரியம் நல்லதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கெட்ட காரியம் ஒன்று, தடை செய்யப்பட்ட காரியம் ஒன்று, பிழையான காரியம் ஒன்று, அதற்கு நாட்டம் வரவே கூடாது. நமக்கு நல்லது அங்கீகரிக்கப்பட்டது, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்று, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அந்த முயற்சிக்கு அடிப்படையாக விளங்குவது நமது மனதிலே எழக்கூடிய நாட்டம். அந்த நாட்டம் இல்லாத போது அவனுக்கு முயற்சி வரமாட்டாது, அதனை செய்வதற்கு அவன் முன் வரமாட்டான். ஆகவேதான் முதலாவது நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்கு மனதிலே அதுக்கு ஒரு விருப்பம் தேவைப்படுகிறது. அந்த விருப்பம் வருகிற போது அவனுக்கு சுறுசுறுப்பு வருகிறது. அந்த வேலையை செய்வதற்கு அவன் எத்தனிக்கிறான், முயற்சி செய்கிறான், அதன் போது வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அவன் பொறுத்துக் கொள்கிறான், வரக்கூடிய இழப்புகளை அவன் ஏற்றுக்கொள்கிறான். காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு எழும்ப வேண்டும், அதற்கு முன் தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும் இதனை செய்வதற்கு. அதனை செய்வதற்கு முடியுமாக இருக்கிறது, காலையிலே எழுந்து கொள்ளக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கின்றன, ஆனால் மனது அதற்கு தடையாக இருக்கிறது, விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இவன் தஹஜ்ஜுதும் இல்லை, சுபுகம் இல்லாமல் தொடர்ந்து தூங்குகிறான் என்றால் இவன் ஒரு சோம்பேறி பயனாக இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதற்கு பெயர் சோம்பல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் சோம்பல் என்றால் அதற்குரிய வரை விளக்கணமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோம்பலை முனாஃபிக்குகளின் பண்பாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். நயவஞ்சகர்கள் அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள், குறிப்பாக தொழுகையின் போது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இரண்டு இடங்களில் சொல்லி வைத்தான். தொழுகைக்கு அவர்கள் வந்தால், தொழுகைக்கு அவர்கள் தயாராகினால் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். தொழுவார்கள் சந்தேகமில்லை, ஆனால் அவர்களுடைய தொழுகையிலே அல்லாஹ் வாக்களித்த நன்மையை எதிர்பார்ப்பதோ இல்லை, அதனை விடுவதனால் தனக்கு தண்டனை வரும் என்ற அச்சமோ இருக்க மாட்டாது. எப்படியோ பிறர் பார்க்கிறார்கள், நான் முஸ்லிம் போன்று இருக்கிறேன், நான் தொழவில்லை என்றால் என்னை முஸ்லிம் என்ற வட்டத்திலிருந்து வெளியேற்றி விடுவார்கள், இவன் தொழாத பயல் என்று சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக வேண்டி தொழுகிறான், என்பதற்காக வேண்டி ஒருவன் தொழுகிறான், அவன் பெயர் முனாஃபிக். முனாஃபிக்குரிய தொழுகை அப்படித்தான் இருக்கும், அவன் வேண்டா வெறுப்போடு சொல்வதற்கு வருவான், மனம் விரும்பிய நிலையில் அந்த தொழுகையை நிறைவேற்ற வரமாட்டான், நிறைவேற்றவும் மாட்டான். இவன் உடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். அவர்கள் தொழுகைக்கு வருகிற போது சோம்பேறிகளாகத்தான் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா பிறிதொரு இடத்திலே அல் குர்ஆனிலே சொல்லி வைத்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல காரியம், அடிப்படையான ஒரு இபாதத் தொழுகை, அதனை செய்கிற போது உடம்பிலே உற்சாகம் தேவை, உள்ளத்திலே அதற்கு ஆர்வம் தேவை, இப்படியான நிலையிலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். இவை இல்லாத போது சோம்பேறிகளுடைய வணக்கமாக அது பாகி போகிறது என்பதனால் இதனை அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்ததோடு இது முனாஃபிக்குகளுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்த தவறவில்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோம்பல் ஒரு மூமினிடத்தில் அறவே இருக்க முடியாத ஒரு பண்பு. மூமின் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பான், ஆடி ஓடி இயங்கிக் கொண்டிருப்பவன் ஒரு மூமின். மூமின் எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாக தூங்கி கிடப்பவன் அல்ல. மூமின் எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாக உண்டு கொண்டு சும்மா கிடப்பவன் அல்ல. மூமின் எப்பொழுதும் உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருப்பான், சுறுசுறுப்பாக ஓடி ஆடி இயங்கிக் கொண்டிருப்பவன் முஃமின். சகோதரர்களே, அந்த பின்னணியில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பலிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். பல விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுபவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி أعوذ بك من العجز والكسل والجبن والهرم என்று இன்னும் சில தொடர்ந்து வரக்கூடிய துஆக்களை கேட்டு வருபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். சகோதரர்களே, பிரியமானவர்களே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹுவே, நிச்சயமாக நான் உன்னிடம் இயலாமை, நிச்சயமாக நான் உன்னை கொண்டு இயலாமை, சோம்பல், கொலைத்தனம், தள்ளாமை ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன் என்கிறார்கள். அல்லாஹுவே, இயலாமை, சோம்பல், கோழைத்தனம், தள்ளாமை இவற்றிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இயலாமை அது கூடாது. ஒரு மூமின் எப்பொழுதும் தன்னுடைய பலத்தை பிரயோகிப்பவனாக இருக்க வேண்டும். ஒரு நோன்பானாக இடத்திற்கெல்லாம் இயலாது என்று பின்வாங்கி ஓடுபவனாக இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதும் தன்னுடைய பலத்தை, உடல் சக்தியை பிரயோகிப்பவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவன் எப்பொழுதும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக இயங்குபவனாக இருக்க வேண்டும். அவனிடத்திலே சோம்பரித்தனம் அரவி இருக்கக்கூடாது. மூன்றாவது கோழைத்தனம் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. அவன் துணிவுள்ளவனாக இருக்க வேண்டும், தந்தவற்றெல்லாம் அஞ்சுபவனாக, எல்லாவற்றுக்கும் பயந்து பின்வாங்குபவனாக மூமின் இருக்க மாட்டான். எப்பொழுதும் அவன் நெஞ்சுரத்தோடு இருப்பவன், எப்பொழுதும் ஒரு மூமின் நெஞ்சுரத்தோடு இருப்பவன் தொடையின் அடுக்கியாக இருக்க மாட்டான். நான்காவது அதிலிருந்து பாதுகாப்பு தருகிறார்கள், தள்ளாமை, தள்ளாடுகின்ற பருவம், தள்ளாத காலம். முதுமை வரலாம், ஆனால் தள்ளாடும் நிலை வந்துவிடக் கூடாது. தனக்கு சுயமாக நடக்க முடியாது, தனக்கு சுயமாக தன் வேலைகளை பார்த்துக் கொள்ள முடியாது, பிறர் ஒருவரின் தயவிலே தங்கி இருக்க வேண்டும், பிறர் ஒருவரின் ஆதரவிலே உதவியிலே தங்கி இருக்க வேண்டும். தனக்கு குளிப்பாக்கி விடுவதற்கு ஒருவர் தேவை, தன்னை படுக்கையில் வைப்பதற்கு ஒருவர் தேவை, தன்னை குளியலறைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒருவர் தேவை, தனக்கு ஒன்றுக்கு இரண்டுக்கு போக மலம் பலம் கழிப்பதற்கு உதவிக்கு ஒருவர் தேவை. இதற்கு பெயர் தள்ளாமை. இந்த தள்ளாமையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். ஏனென்றால் அந்த நிலை வந்துவிட்டால் தனக்கும் கஷ்டம், தனக்கு உதவிக்காக இன்னும் பலர் தேவைப்படுவார்கள், அவர்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். எனவே வாழுகின்ற காலத்திலே, வாழுகின்ற காலத்திலே தன் வேலைகளை தான் சுயமாக செய்து கொள்ளக்கூடிய நிலை வரைக்கும் வாழ வேண்டும். அடுத்தவர் உதவி தனக்கு தேவைப்படுகிற நிலை வருவதற்கு முன் நாம் மரணித்து போய்விட வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசையாக இருந்தது. அல்லாஹ் அப்படியே அவர்களது ஆசையை நிறைவேற்றி வைத்தான். எனவே இந்த நான்கிலிருந்து இந்த துஆவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மையும் இந்த நான்கிலிருந்தும், ஏனைய நபி அவர்கள் பாதுகாப்பு தேடியவற்றில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நான்கில் ஒன்றாக இடம் பெற்றிருப்பது சோம்பலாக இருக்கிறது. இயலாமையோடு சேர்த்து கேட்கிறார்கள், தள்ளாமையோடு சேர்த்து கேட்கிறார்கள், கோழைத்தனத்தோடு சேர்த்து கேட்கிறார்கள். இவை எப்படி எனக்கு வேண்டாமோ, சோம்பலும் எனக்கு வேண்டாம் என்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோம்பல் எத்தகைய விபரீதங்களை கொண்டு வருகிறது தெரியுமா? பல விபரீதங்களை கொண்டு வருகிறது. சோம்பேறியாக இருப்பவன் இருக்கிறானே, எப்பொழுதும் அடுத்தவரின் கைவில் தங்கி இருப்ப பார்ப்பான். அவன் உழைக்க மாட்டான், தன் வேலைகளை தானே செய்து கொள்ள மாட்டான், தனது அழுக்கு பறிந்த ஆடைகளை கூட கழுவுவதற்கு இன்னும் ஒருவரின் கரத்தை எதிர்பார்ப்பான். தன்னுடைய அன்றாட வேலைகளில் கூட அடுத்தவரின் உதவியை எதிர்பார்த்து அடுத்தவர் உதவியிலே தங்கியிருப்பதற்கு அவன் முயல்வான். இவனால் அடுத்தவருக்கும் கஷ்டமாக இருக்கிறது. அடுத்தவரின் கைவில் தங்கியிருப்பது இந்த சோம்பல் கொண்டு வரக்கூடிய ஒரு முதலாவது முக்கியமான விபரீதமாக இருக்கிறது. அடுத்தவர் இவனுக்கு எவ்வளவு காலத்துக்கு உதவுவார்கள்? உடம்பு வாட்டசாட்டமாக இருக்கிறது, கட்டுமஸ்தான உடம்பு உள்ளவன், ஓடி ஆடி திரிந்து இவனை ஒத்தவர்கள் வேலை செய்கிற காலத்திலே இவனுடைய வேலையெல்லாம் நாம் உதவிக்கு எடுத்து நம்மை உதவிக்கெடுத்து கொண்டு வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறானே அவனுக்கு. இப்படியெல்லாம் அவனோடு கூட இருப்பவர்கள் சொல்லி சொல்லி பேசி பேசி அவரை பற்றி ஒரு பிழையான அபிப்பிராயத்தை தமது இதயங்களிலே பதிந்து கொள்வார்கள். காலம் போக போக அடுத்த விளைவு என்ன தெரியுமா? அவனை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், அவனை விட்டும் தூரப்பட ஆரம்பிப்பார்கள், அவன் பார்வையிலிருந்து ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்பார்கள், அவனை எப்பொழுதும் அண்டி நடக்க மாட்டார்கள், அவனை விட்டும் ஓரத்தில், அவனை விட்டும் தொலைவில் இருந்து கொள்வதற்குத்தான் பார்ப்பார்கள். இவனை இவன் கண்ணில் நாம் பட்டுவிட்டால் அவனுக்கு உடுப்பு கழுவி கொடுக்க வேண்டும், அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டி வரும், அது இது என்று தேவையில்லாத எல்லாம் கேட்டு நம்மை கசக்கி பிழிவான். ஆகவே இவன் கண்ணில் கூட நாம் பட்டுவிடக் கூடாது என்று ஒதுங்கிக் கொள்வதோடு அவனை வெறுத்து வெறுத்து அவனை விட்டு ஒதுங்கிக் கொண்டு ஓட பார்ப்பார்கள். அன்பு சகோதரர்களே, வறுமை வரும் அவனுக்கு, வறுமை வரும். ஏனென்றால் அவன் உழைப்பது கிடையாது, அவன் உத்தியோகம் பார்க்க மாட்டான், தொழில் செய்ய மாட்டான். அவன் இறுதியில் தன்னுடைய கையில் இருந்ததையெல்லாம் இழந்து போயிட்டு போனதுக்கு பிறகு அடுத்த வருடம் கை நீட்டி கேட்கவும் ஆரம்பிப்பான், வாய் திறந்து தனக்கு பணம் கொடுக்கும்படி கேட்பான். இப்பொழுது அவன் யாசகம் செய்கிற அடுத்தொரு பாரதூரமான விளைவையும் அவனுக்கு இந்த சோம்பல் கொண்டு வந்து விடுகிறது. சகோதரர்களே, பிரியமானவர்களே, அவன் குடும்பத்தில் தலைவனாக பெற்றோர் ஒரு பெற்றானாக இருக்கலாம், அவன் குடும்பத்தின் ஒரு தலைவனாக, ஒரு பெண்ணுக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்து கொண்டிருப்பான். வீட்டிலே உள்ளவர்கள் அவனை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், வீட்டிலே உள்ளவர்கள் அவனை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். மனைவி வெறுப்பால் பிள்ளைகள் வெறுப்பார்கள். ஒன்றுமே நமக்கு சம்பாதித்து போடாத ஒரு தந்தை என்பார்கள். நமது வீட்டை நமது வாழ்க்கையை பொறுப்பேற்காத ஒரு கணவன் என்று மனைவி சொல்வாள். சகோதரர்களே, பெரியவர்களே, பிரியமானவர்களே, இப்படி வீட்டுக்குள்ளே அவனுடைய குடும்ப தலைமையை அவன் இழப்பான், வீட்டுக்குள்ளே அவனுக்கு இருந்த கௌரவத்தை அவன் இழந்து விடுவான். சகோதரர்களே, சின்ன வயதாக இருக்கும், 30 கூட ஆகவில்லை, முழுமை அடைந்து தள்ளாடி கொண்டிருப்பது போன்ற ஒரு நிலையை அவன் அடைந்து கொள்வான். சோம்பேறி, அளவுக்கு அதிகமாக தூங்கி தூங்கி இருப்பான். காலையிலும் தூங்குவான், பகலிலும் தூங்குவான், அல்லது 4 பேரோடு சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பான், வம்பறந்து கொண்டிருப்பான். அவனுக்கு வேலை பொழுது போக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பான். சகோதரர்களே, இப்பொழுது இவனுடைய வாழ்க்கையிலே இப்படியான பல விபரீதங்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். படுவது அவன் மட்டுமல்ல அவஸ்தை, அவனின் கீழ் உள்ள பிள்ளைகள், அவரின் கீழ் உள்ள மனைவி, இப்படி பல பேர் அவனுடைய அவனால் கஷ்டப்படுகிறார்கள். இதெல்லாம் பெரும் தத்துவங்கள் அல்ல சகோதரர்களே. அன்றாடம் நாம் காண்கின்றவை, அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருப்பவை, அன்றாடம் நமக்குள்ளே நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பவை. வீட்டிலே 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீட்டிலே 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் வயிறேறியவர்கள். 4 பேர் நன்றாக உழைக்கிறார்கள், ஒருவன் மட்டும் அந்த 4 பேர் கொண்டு வருவதில் தங்கியிருக்கிறான். அவனுக்கு புத்தி சித்த சுவாதீனம் இருக்கிறது, அவனுக்கு உடம்பு கட்டுமஸ்தான உடம்பை அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த 4 பேரும் கொண்டு வருவதிலிருந்து பங்கு போட்டுக் கொள்கிறான், அவர்கள் கொடுப்பதிலிருந்து உடுத்துகிறான். அவர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ அவர்களுடைய பணத்தில் இருந்து அவன் சாப்பாட்டுக்கும் எடுத்துக் கொள்வான். போராக்குறைக்கு அவனுடைய வீரர்களோடு சேர்ந்து உலா வருவதற்கு, அரட்டை அடிப்பதற்கு இவர்களுடைய பணத்தையும் பயன்படுத்துவான். இப்படியான நிலை உள்ளவர்கள் நமக்கு மத்தியிலே இல்லையா சகோதரர்களே? நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த சோம்பலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சோம்பேறிகளோடு அவனுக்கு இருக்கக்கூடிய நட்பும் மற்றும் ஒரு முக்கியமான அம்சம். சோம்பேறி எப்பொழுதும் சோம்பேறிகளோடு தான் நட்பை வைத்துக் கொள்வான். சோம்பேறி எப்பொழுதும் வீரர்களோடு நட்பை வைத்துக் கொள்வான். சோம்பேறிகளோடு நட்பை வைத்துக் கொள்வான். சோம்பி கிடப்பவர்களோடுத்தான் அவனுக்கு சதா பொழுது போக்குவதற்கு வழி இருக்கும். ஏனென்றால் வேலை உள்ளவர்களோடு சேர்ந்தால் அவர்களோடு சேர்ந்து இவன் வேலை செய்ய வேண்டும், அவர்களை போல் வேலை செய்ய வேண்டும். இவனோடு சேர்ந்து அரட்டை அடிப்பதற்கு, வீண் வம்பு அளப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்க மாட்டாது. இவனை ஒத்த ஒரு சோம்பேறி பயனோடுதான் அவனுக்கு நேரம் போக்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். எனவே சோம்பேறிகளோடு தனது வாழ்க்கை பொழுதை கழிப்பதற்கு அவன் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வான், அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்வான். இப்படியெல்லாம் பல வகையான விபரீதங்கள் சோம்பேறித்தனத்தினால் வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஈட்டில் அவன் நோய்வாய்ப்படுவான். எப்பொழுது 80-90களில் அல்ல, 30 கூட ஆகியிருக்க மாட்டான், 40 கூட ஆகியிருக்க மாட்டான். அவனுடைய உடம்பிலே கை கால்கள் ஒரு 40 வயதிலே 30 வயதிலே எந்த நிலையிலே உஷாராக இருக்க வேண்டுமோ அந்த நிலையிலே அவன் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் உடம்பை அசைத்து ஓடி ஆடி வேலை செய்பவன், உடம்பை வருத்தி வேலை செய்பவன் அல்ல, உற்சாகமாக இயங்குபவன் அல்ல, ஒரு சோம்பேறி பயலாக இருந்ததனால் உடம்பு சின்ன வயதிலேயே இயலாத நிலைக்கு ஆகின்றது. உறுப்புகள் சரியாக இயங்க வேண்டிய வயதிலே அதை தனது இயக்கத்தை குறைத்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றது. நோய் வந்து விடுகிறது, பலவீனம் வந்து விடுகிறது, பலவீனத்துக்கு மேல் பலவீனம் வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, சிறு வயதிலேயே அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்திலேயே அவன் ஒரு பெரிய 60, 70, 80 வயதை தாண்டியவன் போன்று காட்சியளிக்க ஆரம்பித்து விடுவான். அன்பர்களே, பிரியமானவர்களே, இது சோம்பல் கொண்டு வரக்கூடிய விபரீதங்களாக இருக்கின்றன. ஏன் நமக்கு மத்தியிலே சோம்பேறித்தனம் வருகிறது? முதல் காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தவர்கள், சுறுசுறுப்பாளர்களின் தலைவராக இருந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்களே சோம்பலை விட்டு. அந்த துஆவை நாம் செய்வது கிடையாது. நானும் தான், நீங்களும் தான் அல்லாஹ்விடத்திலே சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது கிடையாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுனி வல் ஹரம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுபுனி வல் ஹரம். சின்ன வார்த்தைகளை கொண்ட துவா நாம் இதனை ஓதி வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சோம்பேறித்தனத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான். சோம்பல் நமக்கு வருவதற்கான காரணங்களில் ஒன்று, சோம்பலில் இருந்து நம்மை பாதுகாக்கும்படி எவரிடத்தில் நாம் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது கிடையாது. இரண்டாவது, பஜிருக்கு எழும்புவது கிடையாது, இல்லை தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும். குறைந்தபட்சம் பஜிர் சுபுஹு நேரத்துக்கு நாம் எழுந்து அல்லாஹுவை தொழுவது கிடையாது. இதுவும் சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக பிரதான காரணங்களுள் ஒன்றாக அமைந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅகீது ஷைத்தான் அலா காஃபியத்தி ரஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம ஸலாத உக்த். உங்களில் ஒருவர் தூங்கிவிட்டால், ஷைத்தான் அவரின் தலையின் பிற்பக்கத்திலே மூன்று முடிச்சுக்களை போட்டு விடுகிறான். இது நடக்கிறது சகோதரர்களே, நமக்கு விளங்க மாட்டாது. நாம் இரவில் துயில் கொள்கிற நேரத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு முடிச்சையும் பற்றி பேசினார்கள். அது எப்படி கலந்து போகிறது என்பதையும் பற்றி பேசுகிறார்கள். சொன்னார்கள், அவன் இந்த மூன்று முடிச்சுக்களையும் போடுகிற போது, ஒவ்வொரு முடிச்சையும் போடுகிற போது அவன் சொல்வான், அலைக்கலையிலும் பவீல் பற்பூர், உமக்கு ஒரு நீண்ட இரவு இருக்கிறது, ஆகவே தூங்கிக்கொள் என்று சொல்வான். மூன்று தடவையும் அவன் முடிச்சு போடுகிற போது அவன் இதனை சொல்லிதான் முடிச்சு போடுவான். ரசூ சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், இதன் பின் என்ன நடக்கும், எப்படி இந்த முடிச்சை நாம் அவிழ்த்துக் கொள்ளலாம். அவன் அந்த மனிதன் எழுந்து அல்லாஹுவை விக்ரு செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். முதல் முடிச்சு அவிழ்வதற்கு வழி என்ன, பஜிருக்கு குறைந்தபட்சம், தஹஜ்ஜுதுக்கு எழும்புவது மிக மிக சிறப்பானது. நாம் தஹஜ்ஜுதுக்கு கவனம் செலுத்துவோம், அது தவறிய பட்சத்தில் நாம் சுபுஹுக்கு எழுந்து விடுவோம். சுபுகை பிற்படுத்துவதற்கு எனக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது சகோதரர்களே. 4:57 அதான் இன்று வருகிறது, நாம் 4:57 எழுந்து விட வேண்டும் குறைந்தபட்சம் சகோதரர்களே. ஒரு அரை மணிக்கால முன்பு எழும்பிவிட்டால் தஹஜ்ஜுத் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எப்படியோ எழுந்து அல்லாஹ்வை விக்ரு செய்கிறோம், குறைந்தபட்சம் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய துஆ விக்ரொன்று இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்ற துஆ. நம்மை மரணிக்க செய்து, நம்மை அல்லாஹ் மரணிக்க செய்தான், தூக்கம் இருக்கிறது, ஒரு சிறிய மரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதனை குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். அன்பர்களே சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விக்ரை செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடன் நம்மை மரணிக்க செய்து விட்டு பிறகு நம்மை உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிறானே, உயிர்ப்பித்திருக்கிறானே, அவனுக்கு எல்லா புகழும் என்று துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலைஹின் நுஷூர். இந்த துஆவை ஓதி வருவோம் காலையில் எழுந்தவுடன், பஜ்ருக்கோ தஹஜ்ஜுதுக்கோ எழுந்தவுடன் இந்த துஆவை ஓதி விடுவோம், அல்லது ஏதோ ஒரு துஆ விக்ராக அமைந்து விடும். இந்த விக்ரோ இந்த துஆவோ ஓதுகிற போது முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், பிறகு அந்த மனிதன் வுது செய்தால் அடுத்து முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, அவன் வுது செய்தால் வேறொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. தொழுகைக்காக இப்பொழுது அவன் நிற்க வேண்டும், சுத்தம் கட்டாயம், வுது செய்கிறான், அடுத்து முடிச்சு அவிழ்கிறது. இப்பொழுது அவன் தஹஜ்ஜுதோ ஃபஜ்ரோ அல்லது சுபுஹுடைய முந்தைய சுன்னத்தோ ஏதோ ஒன்று தருகிறான் என்றால் அடுத்து முடிச்சும் அவிழ்ந்து போகிறது. சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த இடத்திலே நமது தலைப்புக்கு மிகவும் முக்கியமானது. ஃபாஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப், இந்த மூன்று முடிச்சுகளையும் அவிழ்த்து கொண்டவன் இருக்கிறானே அவன் சுறுசுறுப்பானவனாகவும் சந்தோஷமானவனாகவும் காலையில் இருப்பான். சுறுசுறுப்பானவனாகவும் மகிழ்ச்சியானவனாகவும் காலையில் இருப்பான். இந்த மூன்று முடிச்சுக்களையும் இவன் அவிழ்த்துக் கொள்ளவில்லையோ, இந்த மூன்று முடிச்சுக்களையும் இவன் அவிழ்த்துக் கொள்ளவில்லையோ, எழுந்திருக்க வேண்டும், விக்ரு செய்திருக்க வேண்டும், உபு செய்திருக்க வேண்டும், தொழுதிருக்க வேண்டும், இந்த மூன்று வேலைகளையும் செய்யாமல் மூன்று முடிச்சுக்களையும் அவிழ்த்துக் கொள்ள தவறியவன் கவலைப்பட்டவனாக சோம்பேறியாக காலையில் இருப்பான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இங்குதான் நம்முடைய விஜயமே இருக்கிறது. நாம் சோம்பலை வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் தஹஜ்ஜுதுக்கு ஃபஜ்ருக்கு எழும்புவது கிடையாது, அல்லாஹுவை நினைப்பது கிடையாது, உபூ செய்வது கிடையாது, தொழுவது கிடையாது. அதை தவறு இவற்றை தவறு விடுவதனால் நாம் சோம்பேறிகளாக நம்மில் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, சோம்பலுக்கான முக்கியமான ஒரு காரணம் ஃபஜ்ருக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்பாமை. மூன்றாவது, கடமைகள் பொறுப்புகளில் கவலை இனம், பொறுப்பு கடமை இவற்றில் நமக்கெல்லாம் திறத்தை கிடையாது. நான் ஒரு வேலை செய்பவன், நான் ஒரு உத்தியோகம் செய்பவன், நான் ஒரு தொழில் பார்ப்பவன், நான் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவன், நான் ஒரு பயணத்தை செய்ய இருப்பவன், நான் பாடசாலைக்கு போக வேண்டியவன், நான் படிப்பவன், படித்துக் கொடுப்பவன், இப்படியெல்லாம் நமக்கு உணர்வு இருக்கும் என்றால், கடமை உணர்வு இருக்கும் என்றால், நாம் நேரத்துக்கு எழும்புவோம், நாம் நேரத்துக்கு செயல்படுவோம், செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்போம், பிற்போட மாட்டோம், பிறகு பார்ப்போம் என்று முடிவு செய்து கொள்ள மாட்டோம். சோம்பேறித்தனம் நமக்கு வருவதற்கான இன்னும் ஒரு காரணம், நமக்கு கடமை உணர்வு கிடையாது, பொறுப்புணர்வு கிடையாது. சகோதரர்களே, அடுத்து இன்னும் ஒரு காரணம், வீணர்கள் சோம்பேறிகள், இவர்களோடு நமக்கு இருக்கிற நட்பு, வீணர்களோடு நமக்கு இருக்கிற நட்பு. அன்பர்களே, பிரியமானவர்களே, அதுபோல இன்னும் ஒரு காரணம் தான், நம்முடைய சாப்பாட்டில் நாம் சமநிலை வேணாமை. அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது நம்முடைய வழக்கத்துக்கு வந்திருக்கிறது. ஒரு சாப்பாட்டை தொடர்ந்து இன்னும் ஒரு சாப்பாடு, ஒரு சாப்பாட்டை தொடர்ந்து இன்னும் ஒரு சாப்பாடு, சாப்பிடுகிற சாப்பாட்டிலும் நமக்கு அளவுக்கு அதிகமான தொகை அளவு வந்து விடுவதனால் நமக்கு அது இயற்கையாக சோம்பலை கொண்டு வருகிறது. அது போல அளவுக்கு அதிகமான தூக்கம், அளவுக்கு அதிகமான தூக்கம், அதுவும் நமக்கு சோம்பலை கொண்டு வருகிறது. அது போல சகோதரர்களே, அளவை விட குறைந்த உணவு, அளவை விட குறைந்த தூக்கம், அதுவும் நமக்கு சோம்பலை கொண்டு வரும். நமதுடைய வயிறுக்கு எழுந்திருப்பதற்கு போதுமான அளவு சாப்பிட வேண்டும், அதை விட குறைந்து சாப்பிடவும் கூடாது, அதை விட கூடி சாப்பிடவும் கூடாது. அது போலவேதான் நாம் வேலை செய்கிற அளவுக்கு, உற்சாகமாக இருக்கிற அளவுக்கு நாம் வேண்டிய அளவு தூங்கிக் கொள்ள வேண்டும், அளவுக்கு அதிகமாக தூங்குவதும் கூடாது. சகோதரர்களே, இப்படி உணவில் தூக்கத்தில் நாம் நடுநிலை, மத்தியமமான நிலையை பேணுவதற்கு தவறுகிறோம், அதனால் நமக்கு சோம்பல்தனம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, இதனை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நாம் துவா, அந்த துவாவை மரணமிட்டு செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்ன துவாவை ஓதி வர வேண்டும். நல்லவர்களோடு, நல்லவர்களோடு, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்களோடு, உழைப்பாளிகளோடு நமக்கு தோழமை அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக சாப்பாட்டில் தூக்கத்தில் சமநிலை பேணுவது அவசியமாக இருக்கிறது. சோம்பலை விரட்டி அடிப்பதற்கான சில வழிகள், ஃபஜ்ருக்கு குறைந்தபட்சம் ஃபஜ்ருக்கு, அதை விட சிறப்பு தஹஜ்ஜுதுக்கு எழுப்பிவிடுவது. சகோதரர்களே, கடமை உணர்வு மிக முக்கியமானது. நாம் செய்கிற தொழில், நாம் செய்கிற வேலை, நாம் எல்லாவற்றிலும் நமக்கு கடமை உணர்வு மிக பிரதானமாக இருக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நமக்கு மட்டும் பொறுப்புள்ளவர்களாக இருப்போம், அது மிக குறைவு. அதிகமானவர்கள் நமக்கு கீழே குடும்பத்தையும் சுமந்து கொண்டு ஒரு இரண்டு வகையான பொறுப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் வாழ வைக்க வேண்டும், நமக்கு கீழ் இருக்கக்கூடிய மனைவி மக்களையும் வாழ வைக்க வேண்டும். ஆகவே நம்முடைய கடமையில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், அவர்களது கடமையிலும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எனவே நம்மிடத்திலே தேவைப்படுவது சுறுசுறுப்பு, நேர காலத்தோடு எழும்புவோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை நாம் தினசரி ஒவ்வொரு நேரத்திலும் அதற்குரிய வேலையிலே செய்து முடிக்க வேண்டும். நமது மனைவி நமது மக்களைக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும். நமது கடமைக்கு செய்ய வேண்டிய நமது தொழிலுக்கு செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த நேரத்தில் நாம் செய்து முடிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக நாம் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நேரத்தோடு எழும்புவோம், தஹஜ்ஜுதுக்கு எழும்புவோம். சுறுசுறுப்பை பார்க்கலாம் சகோதரர்களே, தஹஜ்ஜுதுக்கு எழும்பி ஆரம்பியுங்கள். நம்முடைய சுறுசுறுப்பான ஒரு நாளை அன்று நாம் கண்டுகொள்ளலாம். எல்லோரும் சொல்லுகிறார்கள், நமக்கு சரியான வேலை, நான் சரியான வேலையாக இருக்கிறேன், நான் சரியான பிஸியாக இருக்கிறேன். அது தமிழும் சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்க்கு வரமாட்டாது, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். சகோதரர்களே, சகோதரர்களே, ஆக பிஸியான மனிதன் யாராக இருப்பான் தெரியுமா? தஹஜ்ஜுதுக்கு எழும்பி தன் வேலையை கர்மங்களை ஆரம்பிக்கிறவன், தஹஜ்ஜுதுக்கு எழும்பி தன் வேலைகளை கடமைகளை ஆரம்பிப்பவன் இருக்கிறானே, அவன் தான் தி பிஸியஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே ஆகக்கூடிய கடமை உள்ளவனாக இருப்பான், ஆனால் அவன் கடமைகளில் தவறமாட்டான். அவனுடைய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு அல்லாஹ் அவனுக்கு அன்றைய பொழுதிலே வசதி ஏற்படுத்தி கொடுப்பான், சந்தர்ப்பத்தை கொடுப்பான். நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை போவனாக இருக்கிறான் அந்த மனிதனுக்கு. எனவே நாம் எப்பொழுதும் உழைக்க தெரிந்தவர்களாக, உழைப்பில் கவனம் செலுத்துபவர்களாக, சோம்பேறித்தனத்தில் நாட்டம் இல்லாதவர்களாக, சோம்பேறித்தனத்தை விலக்கெறித்து வாழ்பவர்களாக, முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவர்களாக அப்பொழுது மாறிவிடுகிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவர்களாக அப்பொழுது மாறிவிடுகிறோம். நம்மிடத்திலே எந்த ஒரு கணத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னால் முடியாது, என்னால் இதனை செய்து பார்க்க இயலாது, நான் இதற்கு முன் போக மாட்டேன் என்றெல்லாம் சில முடிவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய கடமைகள் நம்முடைய பொறுப்புகளிலே நாம் வரிந்து கட்டிக்கொண்டு முயற்சிக்குமே முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று ஒரு பழமொழி உண்டல்லவா? அது போல முயற்சியை கைவிடாது தொடர வேண்டும். விடாமுயற்சி வெற்றிக்கு வழி என்றும் சொல்லுவோம் அல்லவா? ஒரு தடவை முயன்று பார்த்து விட்டு முடித்துவிடக் கூடாது, நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். உழைப்பாளிகள் முயற்சியாளர்கள் அவர்களை எவரும் புகழ்வார்கள், சோம்பேறிகளை எல்லோரும் இகழ்வார்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது இந்த பின்புலத்தில்தான். ஆகவே அன்பர்களே, சகோதரர்களே, சில பேருடைய நடத்தி இருக்கிறது, சில பேருடைய நடத்தி இருக்கிறது, அவர்கள் மிக மிக சோம்பேறிகளாக என்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 20 வயது 25 வயது பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 20 வயது ஆகிவிட்டால் வாழ்க்கையிலே கடமை உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து விடுங்கள். இப்பொழுது நீ உன்னுடைய வேலைகளை பார்த்துக் கொள்பவனாக இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை நீ பார்ப்பவனாக ஆக வேண்டும். தொழிலுக்கு அவர்களை ஆர்வமூட்டுங்கள், அவர்களுடைய கடமைகளில் தொழில் மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்துங்கள். 20 வயதுக்கு மேல், 25 வயதுக்கு மேல், 30 வயதுக்கு மேல் பெற்றோரின் ஆதரவில் தங்கியிருப்பவர்களாக அவர்களை விட்டு விடாதீர்கள். 15 வயதாகிவிட்டதா அவர்களது துணிமணிகளை அவர்களை துவைப்பதற்கு விட்டு விடுங்கள். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எப்பொழுது தொடர்ந்து தாய் தந்தை அவர்களின் துணிமணிகளை துவைத்துக் கொடுத்துக் கொண்டிருப்பீர்களோ அவர்கள் தொடர்ந்தும் சோம்பேறிகளாக வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், அப்படியே வளர்ந்து வருவார்கள். இறுதி வரைக்கும் அவர்களது உடைகளை கழுவுவதற்கு இன்னும் ஒரு ஆயா தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆகவே கடமையில் பொறுப்புள்ளவர்களாக, வாழ்க்கையில் பொறுப்புள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்றால் 12-13 வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அவர்களுக்கு பொறுப்புணர்வை ஊட்டிக் கொண்டு வாருங்கள். 20-25 வயதாகிவிட்டால் நீ உன் குடும்பத்தை பார்க்க வேண்டும், பெற்றோரை பார்க்க வேண்டும், சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தனியான பொறுப்புணர்வை கொடுத்து விடுவோம் சகோதரர்களே. இன்று நிறைய பேர் பாதைகளிலே பார்க்கலாம், கட்டப்படாத பவுண்டேஷன்களிலே பார்க்கலாம். 20 வயது 25 வயது இளைஞர்கள் கூடி நின்று 12 மணி வேண்டுமா, பகல் 12 மணி வேண்டுமா, அல்லது நள்ளிரவு 12 மணி வேண்டுமா? நண்பகல் 12 மணிக்கும் அவன் அங்கிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறான், நள்ளிரவு 12 மணிக்கும் அவன் அங்கிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறான். இவர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வளர்ப்பில் விடப்பட்ட தவறு. பெற்றோர்கள் பொறுப்பேற்க வேண்டும், பெற்றோர்கள் பொறுப்பேற்க வேண்டும் சகோதரர்களே. கஞ்சா அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் இளைஞர்கள் இந்த பகுதியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள், இந்த பகுதியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். கஞ்சா அடித்துக் கொண்டு கூட அவர் தாவணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு சோம்பேறித்தனம் இது எல்லாம் கொண்டு வரும் சகோதரர்களே. சோம்பேறித்தனம் ஷைத்தானுக்கு ஒரு நல்ல மூலகனம் சகோதரர்களே. சோம்பேறிகளுக்கு ஷைத்தான் அவர்களோடு கூட இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு தேவையில்லாத அனைத்து ஆசைகளையும் அவன் உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு விபச்சாரத்தை இனிப்பாக காட்டுவான், அவனுக்கு சூதை இனிப்பாக காட்டுவான், அவனுக்கு வேறு வேறு தவறான நடத்தைகளை இனிப்பாக காட்டுவான், போதை வஸ்துக்களை இனிப்பாக காட்டுவான். அவன் சோம்பேறி. அவனுக்கு இதுவெல்லாம் கிடைக்கிற போது அவரிடத்திலே பணம் இல்லாவிட்டாலும் அடுத்தவரிடத்தில் இருந்து திருடியாவது எடுத்து இவற்றையெல்லாம் அடைவதற்கு ஆசைப்படுவான் செய்கிறார்கள். அதுதான் சகோதரர்களே, இப்படியெல்லாம் நிறைய வாலிபர்கள் நிறைய இளைஞர்கள் குறிப்பாக இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோம்பேறிகளாக இருந்து கொண்டிருந்ததன் காரணமாக, சோம்பேறித்தனமான வளர்ப்புகள் நடைபெற்றதன் காரணமாக இப்படியாக 25-30-35 வாலிபர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே விளைவுகளை நானும் நீங்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தத்தில் இந்த சமூகம் தான் அனுபவித்தாக வேண்டும். ஆகவே இதில் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. எல்லோரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். பெற்றோர்கள் பொறுப்படுங்கள் இந்த விஷயங்களை. இவர்களை எல்லாம் தொழில் ஒன்றில் ஈடுபடுத்துங்கள். கட்டாயம் தொழில் செய்ய வையுங்கள், கட்டாயம் தொழில் செய்ய வையுங்கள். உங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய நிலை என்ன? நீங்கள் உயிருள்ள வரை உழைத்துக் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள். அதன் பிறகு அவர்கள் பாதையிலே இறங்கி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பிச்சை எடுக்க போகிறார்களா? அல்லது அடுத்தவர் வீட்டில் அவர்கள் இல்லாத வேளையிலே கதவெடுக்க போகிறார்களா? அல்லது அடுத்தவரிடத்திலே பறித்து சாப்பிட போகிறார்களா? அல்லது கொள்ளையடித்து சாப்பிட போகிறார்களா? அல்லது கொலையில் ஈடுபட போகிறார்களா? ஆகவே அன்புள்ளவர்களே, பெரியவர்களே, பிரியமானவர்களே, மிகவும் வேதனையாக இருக்கிறது. சோம்பேறிகள் நிறைந்து நிறைந்து வளர்ந்து அதிகரித்து வருகிற ஒரு பிரதேசத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியை நிலைக்கும் போது, இன்னும் இந்த பக்கத்திலே பின்தாங்கி போகிற போது மிகவும் கவலையாக இருக்கிறது. நேற்று ஒரு பெண் வருகிறாள், இந்த பக்கத்திலிருந்து ஒரு பெண் வருகிறாள். அவள் 6 மணி பின்னேறல் போகிற அந்த பெண் அவள் வந்து சொல்லுகிறாள், என்னை அந்த இடத்திலே இருந்து 2 பேர் வித்தியாசமான நடத்திக்கு நீ வற்புறுத்துகிறார்கள். இது நேற்று நடைபெற்ற சம்பவம். இந்த பகுதியிலே இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஈழத்தனமான நிலைக்கு இந்த பகுதி வந்திருக்கிறது. பார்த்தால் 3-4 வாலிபர்கள் இப்படி ஒரு மோசமான மட்டரகமான நிலைக்கு இந்த பிரவேசம் வந்திருக்கிறது என்றால் இந்த மத்திய நிர்வாகிகள் பொறுப்பு இல்லையா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொறுப்பு இல்லையா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொறுப்பு இல்லையா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பொறுப்பு இல்லையா? ஆகவே அன்பர்களே, சகோதரர்களே, சோம்பேறித்தனத்தை நமக்கு மத்தியிலே வளர்விட்டிருப்பதனால் முதலில் நாம் உற்சாகமடைய வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை நாம் விலக்கி அடிக்க வேண்டும். தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் தஹஜ்ஜுது சொல்லப்படும் என்றால், குர்ஆன் ஓதப்படும் என்றால், ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதிலே ஆண்கள் இருக்க வேண்டும், வீட்டிலே பெண்கள் ஃபஜ்ர் சுபுஹை தொழ வேண்டும் இந்த நிலை இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் இறங்கிக் கொண்டிருக்கும் சகோதரர்களே, நாம் எல்லாம் பொறுப்புள்ளவர்களாக இருந்தால் தஹஜ்ஜுதில் இருந்து நமது அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிப்போம். நம்முடைய பிள்ளைகளை நமது கவனத்தில் கொண்டு வருவோம். நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்பு, பாடசாலையில் உள்ள ஆசிரியர் பொறுப்பு அல்ல. நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்பு. அல்லாஹ் நமது பிள்ளைகளை எவரிடத்தில் ஒப்படைத்தாய் என்று கேட்க மாட்டான். நீ உனது பிள்ளையை பாதுகாத்தாயா என்றுதான் கேட்பான். நீ உனது பிள்ளையை பாதுகாத்தாயா என்றுதான் கேட்பான். ஆகவே சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பு என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம். மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே தப்ப வேண்டும் என்றால் இவர்களை சுறுசுறுப்பானவர்களாக, அல்லாஹுவை பயந்து நடப்பவர்களாக, வேளா வேலைக்கு அல்லாஹுவை தொழுபவர்களாக, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இதர இபாதத்துகளை சரிவர செய்பவர்களாக, வாழ்க்கையிலே கடமை உணர்ந்து செயல்படுபவர்களாக, பொறுப்புகளை சுமப்பவர்களாக நாம் ஆக்கிவிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோம்பலிலிருந்து நம்மையும் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக, நமது பரம்பரையையும் பாதுகாப்பானாக, சோம்பேறிகளாக நம்மில் எவரையும் அல்லாஹத்தாலா விட்டுவிடாதிருப்பானாக, நமக்கு மத்தியிலே சுறுசுறுப்பை கடும் உழைப்பை அல்லாஹத்தாலா தந்திடுவானாக, நம் ஒவ்வொருவரையும் சுறுசுறுப்பான முஸ்லிம்களாக அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்வானாக. சமூகத்தில் சோம்பலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரதூரமான விளைவுகளை அல்லாஹத்தாலா விரட்டி அடிப்பானாக. நம்மை ஒவ்வொருவரையும் அந்த விளைவுகளில் இருந்து அல்லாஹத்தாலா பாதுகாப்பானாக. சீர்கட்டுள்ள வாலிபர்களை இளைஞர்களை அல்லாஹத்தாலா அவன் பக்கம் திருப்பி எடுத்துக் கொள்வானாக, திருத்தி தருவானாக. கூடவே நம் அனைவருக்கும் அல்லாஹத்தாலா ஹிதாயத்தை தொடர்ந்து நிஸ்திரமாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.